ஐநா அறிக்கையானது 25ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இதை பற்றி என்று சொன்னால், இலங்கையில் இறுதியாக நடந்த போர் குற்றங்கள், அந்த போரிலே இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் நடந்து கொண்ட விதங்களை பற்றி அவை அந்த ரிப்போர்ட் பேசுகின்றன. அதில் குறிப்பாக அரசாங்கமானது இந்த போரின் பொழுது ஏராளமான பொதுமக்கள் அரச படைகளினால் கொல்லப்பட்டதாகவும், அவர்கள் அதற்கு தக்க பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றும், ஆகவே இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அறிக்கை கூறினது. அதே நேரத்திலே ஏராளமான பொதுமக்கள் விடுதலை புலிகளினாலும் தண்டிக்கப்பட்டு அவர்கள் பல உயிர் துறந்திருக்கின்றார்கள். அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு பலவாறாக துன்பங்களை அனுபவித்து இறுதியாக அங்கிருந்து ஒளிக்கிட முடியாமல் மிக கஷ்டப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். இவ்விதமாக அரச தரப்பினரும் விடுதலை புலிகளும் இறுதி போரிலே மக்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்ததாகவும், அவர்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்ததாக இந்த ரிப்போர்ட் அதில் எடுத்து கூறுகிறது. எனவே இந்த ரிப்போர்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அரசாங்கமானது தனது மறுப்பை தெரிவித்து, இது ஒரு பக்க சார்பானது, இது ஐநாவினுடைய நேர்மையான முடிவாக இருக்க முடியாது, ஆகவே அதை எங்கள் தங்கால் ஏற்க முடியாது என்று சொல்லி அதை நிராகரித்து, இந்த மாதம் முதலாம் தேதி ஒரு மாபெரும் அணியை அவர்கள் கூட்டத்தை வைத்து இதை எதிராக அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இது கொழும்பு நகரில் நடந்தது. மற்ற இடங்களிலேயும் இவ்விதமான இந்த மறுப்பை தெரிவிக்கும்படியாக அவர்களும் கேட்டிருந்தார்கள். இவ்விதமாக ஐநா அறிக்கைக்கு இந்த தங்களுடைய பதிலை அரசாங்கமாக கொடுத்தது. திருச்சபையை பொறுத்தளவிலே திருச்சபையானது இதை பற்றி அறிக்கை ஒன்றும் விடவில்லை. ஏனென்று சொன்னால், இது மதோடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டது அல்ல, ஆனால் இது அரசியலோடு சம்பந்தப்பட்டது. ஆனபடினால இதை பற்றி ஒரு அறிக்கையும் தொழிற திருச்சபை விடவில்லை. அதுக்கு முதலாக இதனால கஷ்டப்பட்டவர்கள், துன்புற்றவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக உதவிகள் செய்யப்பட வேண்டும், அவர்கள் புனருத்தாரணம் செய்வதற்கான உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்று அங்கே வற்புறுத்தி இருக்கின்றார்கள்.
ஆயர் அவர்களே, இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் இலங்கை அரசு இலங்கையில் போர் முடிவடைந்த 2 ஆண்டுகள் நிறைவை இம்மாதம் கொண்டாடுவதாய் அறிவித்துள்ளதே.
அவர்கள் தாங்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை, தாங்கள் இங்கு நடாத்தினது மக்களுடைய விடுதலைக்கான போர், அவர்களை காப்பாற்றுவதற்கான போர், ஆகவே தாங்கள் மக்களுக்கு எதிராக இந்த போரை நடாத்தவில்லை என்று சொல்லி, அவர்களை விடுதலை செய்வதற்காகவே தாங்கள் நடத்தின இந்த போர் என்று சொல்லி அதை அவர்கள் இன்னும் விவரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையினால அவர்கள் இந்த ஐநாவுடைய கூட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இலங்கையில் போர் முடிந்து 2 ஆண்டுகள் முடிய போகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் எவ்வளவு தூரம் சென்றடைந்திருக்கின்றது?
இன்னும் எல்லா மக்களும் தங்கள் தங்களுடைய கிராமங்களில் குடியேறிவிட்டார் என்று சொல்வதற்கு இல்லை. கிட்டத்தட்ட 80% மக்கள் தங்கள் தங்களுடைய இல்லடங்களுக்கு போய்விட்டார்கள், தங்களுடைய ஊர்களுக்கு போய்விட்டார்கள். அங்கே அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், முதல் இல்லிடம் இல்லை, இல்லிடங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. அவற்றை கட்டித் தருவதாக பலரும் வாக்கு பண்ணி இருக்கின்றார்கள், ஆனால் அந்த வேலையும் மிகவும் தீவிரமாக நடைபெறவில்லை. 10 நாளைக்கு முன்பு நான் முழங்காவில் என்ற இடத்துக்கு போனேன். அங்கே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கரிடாஸ் ஆனது 25 வீடுகளை கட்டி முடித்திருக்கின்றது. அது திறக்கிறக்காக போயிருந்தேன். அவ்விதமாக இன்னும் ஒரு கிராமம் வலப்பாடு என்று சொல்லி அதற்கு அருகில் தான் இருக்குது, அங்கேயும் போய் இப்படி 25 வீடுகளை திறந்தோம். ஆனால் பொதுவாக சொல்ல போனால், இன்னும் இந்த இல்லிடங்களை அமைத்து கொடுக்கிற பணி சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட முதலாக இல்லை. ஆகையினால மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், தங்களுக்கு தக்க இல்லிடம் இல்லாமல். சிலருக்கு மாத்திரம் சில தகரங்களும் சில தடிகளும் கொடுக்கப்பட்டு அதில் டாப்பொலின் மாத்திரம் போட்டு கேட்டுக்கொண்டு அவர்கள் இந்த மழை காலத்திலையும் சமாளிக்கின்றார்கள். இரண்டாவதாக, அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வலு குறைவு, ஆகவே அவர்கள் தங்களுடைய வரவை அவர்கள் நடாத்தி கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் தொழில் என்று சொல்ல போனால் கவன் செய்கிறவர்கள், மற்றது மீன்பிடி வேலை செய்கிறவர்கள், மற்றது நாளாந்தம் கூறி வேலை செய்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் பிழைப்புக்கு மிகவும் கஷ்டமாக, வாழ்வு ஆதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். சில இடங்களிலே இவர்களுக்கு சில சில உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கால்நடைகள் கொடுத்தது, இவ்விதமாக அவர்களுக்கு மீன்பிடி வலைகள் கொடுத்தது, இப்படியான அளவுகளும் நடந்திருக்கின்றன. எல்லா இடங்களிலேயும் என்று சொல்வதற்கு இல்லை, என்ன எவ்வளவோ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கின்றன. இவர்களுடைய பாதைகள் முதலாக அங்கு இடங்களுக்கு போகிறது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, மிகவும் படுதடைந்து போய் கிடக்கின்றது. ஆகவே இந்த மக்களை சென்று அடைகிறது முதலாக கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. இப்படியாகத்தான் அவருடைய மீள்குடியேற்றம் இருக்கின்றது. எவ்வளவு செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அரசாங்கம் ஒன்றும் செய்ய இல்லை என்றும் சொல்லக்கூடாது. அவர்களும் தங்களால் இயன்றதை செய்திருக்கின்றார்கள். என்ஜிஓவும் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டு அவர்களும் அங்கு எல்லாம் போய் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இதனை இலங்கை திருச்சபை எவ்வாறு சிறப்பித்தது?
இதை கொண்டாடுவதற்கு இங்கு வேற நிகழ்வுகள் எல்லாம் இருந்ததுனால இது அவ்வளவு மக்கள் மத்தியில் பரவலாக படவில்லை. குறிப்பாக இந்த ஐநாவினுடைய அந்த ரிப்போர்ட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததுனால அதுக்கு எதிராக மறுப்புகள் எல்லா இடத்திலையும் பரவலாக செய்யப்பட்டு கொண்டிருந்த அரசினால, ஆகையினால இந்த பாப்பரசருடைய இந்த முத்து பெறுபெற்ற பட்டம் அது அவ்வளவாக எடுபடவில்லை.
ஆயர் அவர்களே, இந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான் பாலை தாங்கள் நேரடியாக பார்த்து பேசியிருக்கின்றீர்கள், தங்களது அனுபவம் என்ன?
நம்முடைய திருச்சபைக்கு கிடைத்த அண்மை காலங்களிலே பிரமாண்டமான ஒரு அருள் என்று சொன்னால் இந்த பாப்பரசர் இரண்டாம் அருளப்பர் தான். ஏனென்றால் அவர் நமது இந்த திருச்சபையிலே மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ஒரு புதிய யூகத்தையும் அவர் ஆரம்பித்து மக்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் ஆர்வத்தையும் தூண்டிவிட்டு எல்லா மக்களுக்கும் திருச்சபையின் மட்டில் மதிப்பும் நல்லெண்ணமும் பிறந்தது பரிசுத்த தந்தை இரண்டாம் அருளப்பர் பாப்பரசரினால். ஆகவே அவர் நமக்கு தரப்பட்ட பெரிய ஒரு கொடை என்று தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த அளவில் தனிப்பட்ட முறையிலேயும் எனக்கு அவர் மட்டில் மிகவும் பட்சம் விருப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் பரிசுத்த தந்தையாக நியமிக்கப்படும் பொழுது நான் ரோமாபுரியிலே இருந்தேன். அங்கே படிக்கப் போயிருந்ததுனால அப்பொழுது அங்கே பிரசன்னமாக இருந்தேன். அதன் பிற்பாடு அவரை நான் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சந்தித்திருக்கின்றேன். குருவாக நான் ஆயராக வந்த பிற்பாடும் அவரை போய் சந்தித்திருக்கின்றேன். ஆகவே அவரை சந்திக்கின்ற வேளையெல்லாம் மிகவும் சந்தோஷமான ஒரு நேரமாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பாகவும் இருந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன்.
ஆயர் அவர்களே, இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா அறிக்கை பற்றிய தங்களது தொலைபேசி பகிர்வுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.